வசிஷ்டர் போல தானும் பிரம்மரிஷியானோ அப்படின்னு முடிவு பண்ணின விஸ்வாமித்ரர் தெற்கு திக்கில் போய் தன் மனைவியோட கடுமையான தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு மதுஷந்தன் முதலான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 1000 வருஷம் தபஸ் பண்ண பின்ன பிரம்மா தேவர்களோடு வந்து விஸ்வாமித்ரிட்ட, நீங்கள் ராஜ ரிஷி ஆயிட்டேள் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டு விஸ்வாமித்ரர் சந்தோஷம் அடையல. என்ன இவ்வளவு தபஸ் பண்ணேன், ராஜரிஷி தானா நான், நான் இன்னும் கடுமையான தவம் செய்வேன், பிரம்மரிஷி ஆற வரைக்கும் நான் தவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். அந்த தீர்மானம் இருக்கு அவருக்கு. ஆனால் பிரம்மரிஷிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ தெரியல. அவர் பதவி ராஜாவாக இருந்ததுனால அதை விட்டுட்டு தபஸ் பண்ணுறதே பெரிய காரியம்னு நினைக்கிறார். இன்னும் பல ஸ்டேஜஸ் இருக்குங்கிறது போக போக அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த நேரத்தில் அயோத்தியில் திருஷங்குங்கிற மகாராஜா இக்ஷ்வாக்கு குலத்தில் வந்தவர் ராஜாவாக இருக்கார். அவர் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய், நான் இந்த என்னோடய சரீரத்தோடே சொர்க்கலோகம் போக ஆசைப்படுறேன், என்ன நீங்கள் இந்த உடம்போடே சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன யாகம் உண்டோ அது பண்ணுங்கோ பண்ணித்தாங்கன்னு கேட்குறான். வசிஷ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார். வசிஷ்டர் மறுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த திருஷங்குங்கிட்ட ஏதோ அவன் 100 வருஷம் எது யாகம் பண்ணியிருக்கான், சத்தியமா தர்மமா ராஜ்யத்தை ஆட்சி பண்ணியிருக்கான், அவன்கிட்ட வேற சில குறைகள் இருக்கு, அதனால அதை மனசில் வச்சுட்டு வசிஷ்டர் நடக்காத காரியம்னு சொல்லிட்டார். இந்த திருஷங்கு வசிஷ்டரோட பிள்ளைகள் 100 பேர் இருக்கா, அவள்கிட்ட போய் சொல்றான், நான் இந்த உடம்போடைய சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், வசிஷ்ட பகவான்கிட்ட கேட்டேன், அவர் வேண்டான்னு சொல்லிட்டார், நீங்க மகா தபஸ்விகளா இருக்கீள், நீங்களாவது எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தரணும், குரு குரு புத்தா தான் ஒருத்தனை கரையேற்றணும் அப்படின்னு சொல்ற. அந்த வசிஷ்டரோட 100 பிள்ளைகள் இந்த ராஜாவை பார்த்து, ஹே ராஜன், எப்போ வசிஷ்டர் ஒரு காரியம் ஆகாதுன்னு சொல்லிட்டாரோ நீ இன்னொருத்திட்ட போய் கேட்கலாமா, அவர் நினைச்சா எதுவும் பண்ண முடியும், அவர் வேண்டாங்கிறார், நீ எங்கள்கிட்ட கேட்டதே தப்பு, நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறேன். இந்த ராஜாவுக்கு என்னமோ கோபம் வருது. நல்ல குணம்தான் இருந்தாலும் இந்த கடுங்கோபம் வருது. என்னை குருவும் கைவிட்டார், குரு புத்திரர்களும் எனக்கு தயவு பண்ண மாட்டேங்கிறாள், நான் வேற யாராவது பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி அவன் கடுங்கோபத்தோட மகான்களை பார்த்து பேசணுன்னு அவளுக்கு கோவம் வந்துடுது. நீ சண்டாள் நாப்பும் சபிச்சுடுற, கோபம் பாவம் சண்டாளம்னு அவன் அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா சண்டாள்னு ஆயிடுறான். அவனை அந்த மந்திரிகள்லாம் ராஜ்யத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுறான். அவன் இரும்பு ஆபரணங்கள்லாம் போட்டு நீல வஸ்திரத்தோட கோரமான சண்டாள் ரூபமா அலையறான். எதர்ச்சியா விஸ்வாமித்ரர் கடுந்தவம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். அவரை பார்த்தோன்னே வந்து அவர் காலில் விடுறான். உடனே விஸ்வாமித்ரர், நீ அயோத்தியாதிபதியான திருஷங்கு மகாராஜன் தானே அப்படின்னு கேட்குறார். உடனே, ஆமாம், நான் குரு சாபத்தினால இந்த மாதிரி ஆயிட்டேன், நான் ஒரு பொய் கூட பேசினதில்லை, எத்தனையோ புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டேன், அது நடக்கல, தெய்வமேவ பரமன்யே பௌருஷந்து நிரர்த்தகம், நம்ம பண்ற முயற்சிக்கெல்லாம் ஒண்ணுமே பலன் இல்லை, விதிதான் எல்லாத்தோட வலியுதுன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க நினைச்சான்னா அந்த விதியை மாத்த முடியும், நான் உங்களையே சரண் அடைகிறேன், இதுக்கு மேல நான் வேற யார்ட்டையுமே போக மாட்டேன், நீங்க எனக்கு தயவு பண்ணும் அப்படின்னு விஸ்வாமித்ர காலில் விழுந்து வேண்டான். விஸ்வாமித்திரருக்கு அவன் மேல கருணை ஏற்படுறது. சரணாகதி பண்ண வாழ்கிட்ட வாத்சல்யம் காமிக்கிறதுங்கிறது மகான்களோட இயல்பு. இந்த இடத்துல வசிஷ்டராக முடியலன்னா நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா, அந்த மாதிரி எதுவும் புஸ்தகத்தில் இல்லை, அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. விஸ்வாமித்திரருக்கு தன்னை வந்து தினமாக வேண்டானேங்கிறதுனால அவன் பேரில் கருணை ஏற்படுது. நான் ஒன்று சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறார். எல்லா பிராமணாலே யாகம் பண்ணுறதுக்கு அழைப்பு அனுப்புகிறார் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட. அவ போய் கூப்பிடுறா, விஸ்வாமித்திர கூப்பிடுறார், நம்ம போவோம் அப்படின்னு எல்லா பிராமணாலும் வரா. இந்த வசிஷ்டரோட பிள்ளைகள் அவ பேசாம இருந்திருக்கலாம். அவர் இந்த வந்தவாள்கிட்ட ஒரு க்ஷத்ரியன் யாகம் பண்ண போறான் ஒரு சண்டாளனுக்காக, இதுல எங்கேயா தேவர்கள் வந்து ஆவிர்வாகம் வாங்கிப்பாளா, இதுல போய் கலந்துண்டா அந்த பிராமணாள்லாம் அப்புறம் நல்ல கதி அடைய முடியுமா அப்படின்னு நிஷ்டூரமா பேசுறா. இதை வந்து இந்த சிஷ்யர்கள் விஸ்வாமித்திர சொன்னோடனே அவர் கோபிச்சுண்டு அவளெல்லாம் சபிச்சு விடுற. அப்புறம் இந்த திருஷங்கூக்கு யாகம் பண்ற, அவர் யாகம் பண்ண அந்த முடிவில் தேவர்கள் வரல. உடனே அவர் அந்த கரண்டிய வானத்தை காமிச்சு, ஹே திருஷங்கு, நான் பண்ண தபஸெல்லாம் கொடுக்குறேன், நீ அப்படியே வானத்தில் கிளம்பு, சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றார். உடனே என்ன ஆச்சரியம், அந்த திருஷங்கு மகாராஜன் அப்படியே அந்த உடம்போடே வானத்தில் கிளம்பி சொர்க்கலோகத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போனால் அங்கே இந்திரன், உனக்கு இங்கே இடம் கிடையாது, நீ குரு சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கனால உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, நீ கீழே விழுன்னு சொல்கிறான். உடனே அங்கே திருஷங்கு கீழே விழ ஆரம்பிக்கிறான். விஸ்வாமித்திரரை காப்பாற்றுங்கோன்னு கத்துறான். உடனே விஸ்வாமித்திரர் நில் அப்படிங்கிறார், அந்தத்தில் நிற்கிறான். என் தபோ மகிமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒரு தனியாக சொர்க்கலோகமே நான் சிருஷ்டி பண்ணித்தரேன் அப்படின்னு சப்தரிஷி மண்டலங்கள் எல்லா அப்படின்னு தனியாக அவனுக்காக ஒரு சொர்க்கத்தையே சிருஷ்டி பண்ணுறார், நான் தெய்வங்களே சிருஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறார். உடனே தேவர்கள்லாம் ஓடி வந்து அவர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடாது, அவனுக்கு ஒரு சொர்க்கம் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கீள், அது போறோம்னு சொல்கிறேன். உடனே விஸ்வாமித்திரர், சரி நான் சொன்ன வார்த்தை பலிக்கட்டும், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொன்னேன், இந்த உடம்போடே அவன் இருக்கிற அந்த இடமே ஒரு சொர்க்கமாக விளங்கட்டும், அதில் அவன் இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும் அப்படின்னோடனே தெய்வங்களும் ஆஹான்னு சொல்கிறார். இவர் கோபத்துக்கு பயந்து அதோட விஸ்வாமித்திரர் யாகத்தை முடிச்சுண்டு எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ விஸ்வாமித்திரர் யோசிச்சு பார்க்குறார், அடடா நம்ம சில பேருக்கு சாபம் கொடுத்தோம், வசிஷ்டரோட பிள்ளைகளுக்கு இந்த திருஷங்குக்கு வரங்கள் கொடுத்தோம், என் தபஸெல்லாம் போயிடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேற இடத்துல போய் உட்காந்து அமைதியாக தபஸ் பண்ணுவோம்னு போகிறார். அடுத்தது என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.